SBS தமிழ்.
கிறிஸ்மஸ் தீவு செய்திகளில் அடிக்கடி அடிப்படும் பெயர். ஆஸ்திரேலியாவை சார்ந்த 8,222 தீவுகளுள் ஒன்று என்றாலும் தனக்கென்று பல தனித்த சிறப்புகளை உடையது. கிறிஸ்மஸ் தீவு பெர்த்திலிருந்து 2,600 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்தோனேஷியாவிலிருந்து 360 கிலோமீட்டர் அருகிலும் அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் அடைக்கலமாக விரும்புவோருக்கு கடந்த சில ஆண்டுகளாக நுழைவு வாயிலாக விளங்கியது இத்தீவுதான். இங்கிருந்த தடுப்பு காவல் மையம் பிரசித்தமானது. இத்தீவு பல சட்டவிரோத நுழைவுகளை தடுத்து நிறுத்தியுள்ளது. பேராசை பிடித்த ஆட்கடத்திகளால் வரைமுறையற்று மீன்பிடி படகுகளில் திணிக்கப்பட்டு நட்ட நடுக்கடலில் கைவிடப்பட்டு மீட்கப்பட்டோருக்கு வாழ்வளித்திருக்கிறது. கடந்த 2010 டிசம்பர் மாதம் சுமார் 100 அகதிகளை கொண்டு வந்த மீன்பிடி படகொன்று இத்தீவுக்கருகில் பாறையில் மோதி சுக்கு நூறானதில் குழந்தைகள் உள்ளிட்ட 50 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிகழ்வை மறக்க முடியுமா? இன்று தடுப்பு காவல் மையம் போராட்டம், பிரச்சினைகள், அகதிகள் மறுவாழ்வு, அரசியல் கொள்கையில் மாற்றங்கள், மனிதாபிமான விழுமியங்கள் குறித்த சர்ச்சைகள் என பலவற்றாலும் அறியப்படும் இத்தீவு 330 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனித காலடிப்படாத, அப்பழுக்கற்ற, இயற்கையின் இரகசியங்கள் எதுவும் அறியப்படாத ஒரு அற்புதமான தீவாக இருந்தது என்பதை அறிவோமா? 1643 ஆண்டு டிசம்பர் 25 நாள் ராயல் மேரி என்ற ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தின் கப்பல் மனித இருப்பற்ற இத்தீவை கடந்து சென்றது. கிறிஸ்மஸ் நாளில் கண்டறியப்பட்டது என்பதால் அதற்கு கிறிஸ்மஸ் தீவு என்று பெயரிட்டார் அதன் கேப்டன் வில்லியம் மைனர்ஸ். அதன் பிறகு 45 வருடங்கள் கழித்து 1688 மனிதரின் முதல் காலடித்தடம் பதியப்பட்டது. வளமான மண்ணில் மனிதர் காலடிப்பட்டதும் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. மரங்கள் வெட்டப்பட்டன, மண் அகழப்பட்டது, தூய வடிவில் புதையுண்டிருந்த பாஸ்பேட் கனிமம் கண்டறியப்பட்டது. 2016 ஆண்டின் கணக்கெடுப்புப்படி இதன் மக்கள் தொகை 2,000 குறைவான பேர்தான். இத்தீவுவாசிகள் அனைவருமே குடியேறிகள். மலேசியர், மலேசிய சீனர், மலேசிய இந்தியர், சீக்கியர், ஐரோப்பியர், ஆஸ்திரேலியர் என பலதரப்பட்ட மக்களும், ஆங்கிலம், மலாய், சீனம் என பலதரப்பட்ட மொழிகளும், இஸ்லாம், புத்தம், கிறிஸ்துவம், சீனம், சீக்கியம் என பலதரப்பட்ட மதங்களும் கொண்ட கலவையான கலாச்சார பின்னணி கொண்டது இத்தீவு. ஆயிரத்தி 1988 கிறிஸ்மஸ் தீவில் நடைபெற்ற மலேசிய இசை நிகழ்வொன்றில் இசைக்கப்பட்ட பாரம்பரிய இசை இது. 135 சதுர கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள இத்தீவின் மவுசு இன்று வரை குறையாத காரணம் இதன் காடு வளமும் கனிம வளமும் தான். 1888 கிரேட் பிரிட்டன் இத்தீவை கையகப்படுத்தியது. பாஸ்பேட் கனிம நிறுவனம் ஒன்றுடன் 99 ஆண்டுகால கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கணிசமான அளவில் ஐரோப்பியர் குடியேற்றப்பட்டனர். சீனாவிலிருந்து தொழிலாளிகள் கொத்தடிமைகளாக கொண்டிறக்கப்பட்டனர். அபரிமிதமாய் கிடைத்த பாஸ்பேட் கனிமம் கப்பல்களில் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதியானது. 2 உலகப் போரின் போது ஜப்பானியர்களின் பார்வை இத்தீவின் மேல் விழுந்தது. பாஸ்பேட் ஏற்றிச் சென்ற கப்பல் தாக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கில் ஜப்பானியர் தீவில் ஊடுருவி அங்கிருந்தவர்களை கைது செய்தனர். பலர் இந்தோனேஷியாவுக்கு கைதிகளாக கடத்தப்பட்டனர். பாஸ்பேட் அகழ்வு தடைபட்டது. சில வருடங்கள் கழித்து 1949 பாஸ்பேட் கனிம நிறுவனத்தை ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் கூட்டாய் வாங்கின. சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு நிர்வகிக்கப்பட்டதால் சிங்கப்பூர், மலேசியா, கோகோஸ் தீவுகளைச் சேர்ந்த பலரும் அங்கு இடம்பெயர்ந்தனர். 1957 உரிம இழப்பீட்டு தொகையாக 2.9 மில்லியன் பவுண்டுகளை சிங்கப்பூருக்கு வழங்கியது ஆஸ்திரேலியா. 1958 பிரிட்டன் அரசால் தீவு ஆஸ்திரேலியாவுக்கு கையளிக்கப்பட்டு ஆஸ்திரேலிய ஆட்சி எல்லைக்குள் அடங்கியது. கனிம வளம் சுரண்டப்படுவதால் தீவு பெருத்த அழிவை நோக்கி செல்வதை உணர்ந்து சூழலியலாளர்கள் கவலை தெரிவித்த கையோடு தேசிய பூங்கா மற்றும் வனத்துறை பாதுகாப்பின் கீழ் இத்தீவின் பெரும் பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இயற்கை வளங்கள் சூழ்ந்த இத்தீவின் மூன்றில் இரண்டு பங்கு இன்று பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும். மனிதர்கள்தான் இத்தீவில் வாழ்ந்திருக்கவில்லையே தவிர பன்னெடுங்காலமாக பற்பல உயிரினங்கள் இத்தீவில் வாழ்ந்து வந்துள்ளன. நில வாழ் நண்டுகளில் மிக பெரியது தேங்காய் நண்டு. சுமார் 4 கிலோ எடையுள்ள இது கோகனட் கிராப், ராபர் கிராப், பாம் தீஃப் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. முற்றி உதிர்ந்து கீழே கிடக்கும் மட்டை தேங்காயை தூக்கி கொண்டு உயரமான மரத்தில் ஏறி அங்கிருந்து கீழே போட்டு உடைத்து தின்னுவதில் சமர்த்து. ஒருமுறை இருமுறை அல்ல, தேங்காய் உடையும் வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் ஏறி இறங்கும். அல்லது உயரத்திலிருந்து அப்படியே கீழே குதிக்கும். 10 மீட்டர் உயரமானாலும் அதற்கு அடிபடுவதில்லை என்பது ஆச்சரியம். சில வேளைகளில் உறுதியான முன்னங்கால் கொடுக்குகளால் மட்டையை உரித்தும் உள்ளிருக்கும் பருப்பை தின்னும். மேலும் கோழி முதலான பறவைகள், எலி, பூனை, பிற நண்டினம், சிற்றுயிர்கள் என பலவற்றையும் தின்று உயிர் வாழ்கிறது. தேங்காய் நண்டுகள் பல தீவுகளில் காணப்பட்டாலும் கிறிஸ்மஸ் தீவில்தான் மற்ற எல்லாவற்றை விடவும் பெரும் எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. இவையும் இறைச்சிக்காக மனிதர்களால் வேட்டையாடப்படுவதால் எண்ணிக்கை குறைந்து அழிவாய்ப்பு இனமாக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் சிவப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. கிறிஸ்மஸ் தீவின் மற்றொரு அதிசயம் உலகமே வியந்து பார்க்கும் சிவப்பு நண்டுகளின் வருடாந்திர புலம்பெயர்வு. வருடந்தோறும் இனப்பெருக்க காலத்தில் ஆண் பெண் நண்டுகள் பெரும்படையாக காடுகளிலிருந்து கடல் நோக்கி பயணிக்கின்றன. 100-1000 அல்ல, சுமார் 100 மில்லியனுக்கு மேல் இருக்கலாமாம். தீவு முழுவதும் சிவப்பு கம்பளம் விரித்தார் போன்றிருக்கும் அக்காட்சி. வாகனங்களில் அடிபடாதிருக்க வனத்துறை அலுவலர்களால் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நண்டுகள் கடற்கரை செல்லும் வழியில் சுமார் 7 மைல் தூரத்துக்கு போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. சில இடங்களில் மாற்று ஏற்பாடுகளும் நண்டுகளுக்கு செய்து தரப்படுகிறது. கடற்கரை மணலில் பள்ளம் பறித்து முட்டைகள் இட்டபின் தங்கள் இருப்பிடம் திரும்புகின்றன நண்டுகள். ஒரு சிவப்பு நண்டு 100,000 முட்டைகள் வரை இடுகிறது. குஞ்சுகள் தப்பிப்பிழைக்கும் விகிதாச்சாரம் வெகு குறைவு என்பதால் இயற்கை அளித்திருக்கும் கொடை இது. முட்டைகளிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் 1 மாத காலம் கடல் நீரில் வளர்ந்து அடுத்தடுத்த நிலைகளை கடந்து இறுதியில் சுமார் 5 மில்லிமீட்டர் அளவுள்ள நண்டு குஞ்சுகளாக உருமாற்றம் பெறுகின்றன. எறும்பை விடவும் சிறியதான அவை கூட்டம் கூட்டமாக காடு நோக்கிய தங்கள் 9 நாள் நெடும் பயணத்தை துவக்குகின்றன. ஆனால் இத்தீவு முழுவதும் பரவியுள்ள மஞ்சள் எறும்புகளால் வழியிலேயே மடக்கப்பட்டு வேட்டையாடப்படுவதன் மூலம் இவ்வினம் பெரும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி தரும் தகவல். இந்த மஞ்சள் எறும்புகள் 1915 வாக்கில் தெரிந்தோ தெரியாமலோ இத்தீவுக்குள் மனிதர்களால் கொண்டு வரப்பட்டவை. இத்தீவின் தனித்துவமாய் விளங்கிய பல பறவைகளும் கூட தற்போது அருகி வரும் இனப்பட்டியலில் இடம்பெற்று வருவது வருத்தத்துக்குரிய தகவல். கிறிஸ்மஸ் தீவில் மட்டுமே காணப்படும் கிறிஸ்மஸ் ஐலண்ட் பெப்பிஸ்ட்ரில் என்ற 3 கிராம் எடையுள்ள சின்ன சிறிய வவ்வால் 2009 கணக்கெடுப்பின்படி 20 தான் எஞ்சியிருந்தனவாம். இப்போது ஒன்று கூட இருப்பதற்கான அறிகுறி தென்படாததால் அவ்வினம் முற்றிலுமாய் அழிந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதற்கு காரணம் யாராக இருக்கக்கூடும் மனிதர்களை தவிர? அவர்கள் அங்கு அறிமுகப்படுத்திய பூனை, எலி, பாம்பு, புறான் போன்றவைதான் முக்கிய காரணமாம். இதுவரை தீவின் முக்கிய அங்கமாயிருந்த தடுப்பு காவல் மையம் அகற்றப்படும் நிலையில் அடிப்படை தொழிலான பாஸ்பேட் கனிம அகழ்வும் தன் இறுதி காலத்தை எட்டிவிட்ட நிலையில் சுற்றுலாத்துறை ஒன்றே இனி தீவு வாழ் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரே வழி என்பதாலும் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டியதன் கூடுதல் அவசியத்தை வலியுறுத்துகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். Spend Christmas on Christmas.
dreams come true.
கிறிஸ்மஸ் தினத்தை கிறிஸ்மஸ் தீவில் கொண்டாடினால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் கொண்டாட்டமாக இருக்கும். இயற்கைக்கு ஊறு விளைவிக்க வண்ணம் சுற்றுலா ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகின் அரிய உயிரினங்களை பார்த்து ரசிக்கவும், மிக துல்லியமான பவளப்பாறைகளுக்கிடையில் நீந்தி ரசிக்கவும், அடர் வனத்தினூடே காலார நடந்து ரசிக்கவும், புலம்பெயர் கடல் வாழ் உயிரிகளையும் பறவைகளையும் கண்டு களிக்கவும், சீன ஜப்பானிய மலாய் கலாச்சாரம் அறியவும், மாறுபட்ட உணவு உபசரிப்பை அனுபவிக்கவும் ஏற்றதொரு அழகான விடுமுறை பயணத்தீவு கிறிஸ்மஸ் தீவு.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil